Shall we turn to the book of Revelation, chapter 5?
வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திற்கு நாம் திரும்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம்
chapter 5 verse 1 to 5 we will read.
ஐந்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான்.
May the Lord bless the reading of this scriptural portion.
கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக.
This morning we were studying about the division of the book of Revelation.
இந்த காலையிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் பல பிரிவுகளை நாம் பார்த்தோம்.
We saw that there are three major divisions of the book of Revelation.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே மூன்று முக்கிய பிரிவுகளை நாம் பார்த்தோம்.
The chapter 1 speaks about the glories of Lord Jesus Christ which John saw.
யோவான் கண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துவதாக முதலாவது அதிகாரம் இருக்கிறது.
Chapter 2 and 3 we saw the seven churches of Asia Minor.
இரண்டாவது மூன்றாவது அதிகாரங்கள்
and seven churches of Asia Minor.
ஆசியா மைனரில் உள்ள ஏழு சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
I hope you know the seven churches.
அந்த ஏழு சபைகளை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன்.
Can you speak in order? First one is Ephesus.
வரிசைப்படி பார்க்கும் பொழுது முதலாவது எபேசு,
செகண்ட் இஸ் ஸ்மிர்னா,
இரண்டாவது ஸ்மிர்னா,
மெமரைஸ் இட், தேர்ட் வாஸ் பெர்கமம்,
அதை மனதில் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மூன்றாவது பெர்கமு,
ஃபோர்த் ஒன் இஸ் தியத்தைரா,
நான்காவது தியத்ரா,
அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் சார்டிஸ்,
ஐந்தாவது சர்தை,
சிக்ஸ்த் ஒன் இஸ் பிலடெல்பியா,
ஆறாவது பிலடெல்பியா,
அண்ட் செவன்த் ஒன் இஸ் லவோடிகேயா,
ஏழாவது லவோதிகேயா.
Now we consider about these churches and it speaks about the whole church period.
இந்த சபைகளை பார்க்கும் பொழுது சபை காலம் முழுவதையும் இது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது.
But it is at the same time one thing we have to understand.
அதே சமயத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
At a given time of any time seven this type of churches are there.
கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் இந்த ஏழு சபைகளும் அங்கே காணப்பட்டிருந்தது.
That means the entire church period, not only that, it also represent the seven different types of churches as a given time.
இது அந்த ஏழு சபைகளை மாத்திரமல்ல, அந்த ஏழு சபைகளும் மற்ற பொதுவான சபைகளையும் பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது.
For example,
ஒரு எடுத்துக்காட்டாக,
Today even local church can act like a Philadelphia church.
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்தல சபையும் பிலடெல்பியா சபையை போல இன்றைக்கு இருக்க முடியும்.
Don't think that the Philadelphia period is over, so our church cannot be Philadelphia. It's not like that.
பிலடெல்பியா சபையின் காலம் முடிந்து விட்டது, ஆகவே நம்முடைய சபை பிலடெல்பியாவை போல இல்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம்.
So today your local church can function like a Philadelphia church if you commit yourself for the Lord.
கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு இந்த பிலடெல்பியா சபையை போல நம்முடைய சபையும் ஒருவேளை இருக்க முடியும்.
So we should pray that our churches should be like a Philadelphia church.
ஆகவே நாம் நம்முடைய சபையும் அந்த பிலடெல்பியா சபையை போல இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும்.
Now I was just looking at the overall spiritual state of these seven churches.
இந்த ஏழு சபைகளுடைய மொத்தமான ஆவிக்குரிய நிலைமையை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன்.
Now look at the first church, Ephesus church.
எபேசு சபை, முதல் சபையாகிய எபேசுவை பாருங்கள்.
What was their problem?
அவருடைய பிரச்சனை என்ன?
The problem is they lost the first love.
அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டார்கள்.
What is this first love?
ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்ன?
Now the brother is speaking about the family. I hope he will touch about the first love.
சகோதரன் குடும்பத்தை பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை குறித்து சகோதரன் பேசுகிறார்.
The first love is the love between the husband and wife after their engagement.
அவர்கள் நிச்சயத்திற்கு பிறகு புருஷன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த முதலாவது அன்பை அங்கே நாம் பார்க்கிறோம்.
If you read the book of Jeremiah chapter 2 verse 2 we read about the love at the time of espousal it is mentioned.
எரேமியா 2:2 அந்த நிச்சயித்துக் கொண்ட காலத்தினுடைய அன்பை பற்றி நாம் பார்க்கிறோம்.
You know those got married they understand after the engagement what a love for the wife.
அங்கே அந்த நிச்சயத்திற்கு பிறகு அந்த அன்பு என்ன என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள்.
Every time writing letters
ஒவ்வொரு முறையும் அவர்கள் அங்கே கடிதம் எழுதுவார்கள்.
The email to female
அந்த பெண்ணுக்கு இமெயில் அனுப்புகிற காரியம்.
And the phone bill also increases frequently
தொலைபேசி கட்டணம் போன் பில்லினுடைய கட்டணமும் அதிகரித்துக் கொண்டே போகிறது.
So the love for that each other increases during the time of engagement.
அந்த நிச்சயத்தை ஒட்டி அந்த இருவருடைய அன்பானது அதிகரித்துக் கொண்டே போகிறது.
Nowadays the engagement is very short there is no need time to love each other.
இந்த காலத்தில் அந்த நிச்சயமானது மிகுந்த சுருக்கமான காலத்தில் முடிந்து போகிறது.
If you study about the engagement in the Bible gives a lot of importance to the engagement.
வேதாகமத்தில் இந்த நிச்சயம் என்கிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
There should be a sufficient time between the engagement and the marriage. That's what the Bible teaches.
இங்கே வேதாகம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால் நிச்சயத்திற்கும் திருமணத்திற்கும் இடையிலே உள்ள காலம் அதிகமாக இருக்க வேண்டும்.
We read about our Lord Jesus Christ and the church.
கர்த்தரை குறித்தும் சபையை குறித்தும் நாம் வாசிக்கிறோம்.
We read that we got engaged now with the Lord Jesus Christ.
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம்.
We love him.
கர்த்தரை நேசிக்கிறோம்.
Yes, we love him.
அவரை நேசிக்கிறோம்.
Peter says that even though we have not seen him, we love him.
பேதுரு சொல்கிறார் நாம் காணாவிட்டாலும் கூட நாம் அவரை நேசிக்கிறோம்.
Why we love him?
ஏன் நேசிக்கிறோம்?
Because we got engaged.
நாம் அவரோடு நிச்சயம் பண்ணி இருக்கிறோம்.
Marriage is set to come.
இன்னும் அந்த திருமணம் இனி வரப்போகிற ஒரு ஆகவே இந்த நிச்சயத்திற்கும் திருமணத்துக்கும் உள்ள இடைவெளிகளே அன்பானது அதிகரிக்கிறது. அந்த அன்புதான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. அந்த அன்பானது திருமணத்திற்கு பிறகும் அது தொடர வேண்டும்.
It should go on increasing.
அது அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும்.
But in the case of Ephesus church, we see that they lost the first love.
ஆனால் எபேசுவை பொறுத்த மட்டிலே அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இல்லை.
So that was the major problem with them.
அதான் அவரிடத்தில் முக்கிய பிரச்சனை.
Now the Smyrna church.
Smyrna சபை.
They spiritually they are all right.
ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் சரியாக இருந்தார்கள்.
The major problem with them that they are suffering persecution.
அங்கே அவர்களுக்குரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்கள் அங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்.
The Lord Jesus Christ has not made any negative comment about them.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து எதிர்மறையான எந்த கருத்தையும் சொல்லவில்லை.
Now the third church is Pergamum.
மூன்றாவது சபை பெர்கமு சபை.
If you look into the history of the churches,
அதனுடைய சபைகளுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது,
the church became the national, that is the nation accepted the whole church. It is a part of the nation.
அங்கே ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியாகவே அந்த சபை இருந்திருக்கிறது.
There was no persecution for the church.
அந்த சபைக்கு எந்த விதமான கொடூரமான காரியங்களும் நடக்கவில்லை.
So the church is adjusted or mixed with the world.
ஆனா அதே சமயத்தில் அந்த சபை உலகத்தோடு சேர்ந்து இணைந்து காணப்பட்டது.
It was conformed with the world.
உலகத்திற்கு ஒத்து சென்ற ஒரு சபை.
So the world entered into inside the church.
அங்கே உலகமானது சபைக்குள்ளே நுழைந்து விட்டது.
That was the problem with the Pergamum church.
பெர்கமுவை பொறுத்தமட்டிலே அதுதான் பிரச்சனை.
And the fourth church is the Thyatira church.
நான்காவது சபை தியத்ரா சபை.
And it is the spiritual immorality was the problem there.
அங்கே ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு நிலைமை காணப்பட்டது.
In that church there was a lady, her name is Jezebel.
அங்கே எசபேல் என்று சொல்லி ஒரு பெண் அங்கே இருந்தாள்.
And she was taking control of the whole church affairs.
அந்த சபை காரியங்களை அவள் அதிகமாய் பொறுப்பேற்று தலையிட்டுக்
கொண்டிருந்தாள். All type of immorality came to the church.
எல்லா வகையான ஒழுக்க சீர்கேடுகளும் சபைக்குள்ளே வந்தது.
Some people say that Jezebel was the wife of an elder there.
சிலர் சொல்லுகிறார்கள் அங்கே உள்ள ஒரு மூப்பருடைய மனைவியாக அவள் இருந்தாள் என்று சொல்கிறார்.
Yeah, some churches are controlled by the wife of the elder, not the elder.
சில சபைகளிலே மூப்பரால் அங்கே சபை நடத்தப்படாமல் மூப்பருடைய மனைவியால் நடத்தப்படுகிறது.
Oh, what a pathetic condition.
என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை.
So, Thyatira, spiritual immorality was the problem.
ஆகவே தியத்ராவிலே ஆவிக்குரிய சீர்கேடு ஒழுக்கக்கேடு இருந்தது.
The Sardis church is a very, very pathetic situation.
சர்தை சபையானது மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையில் இருந்தது.
They have a name that they are living.
அங்கே வாழ்கிறார்கள் என்ற ஒரு பெயர் இருந்தது.
But they are a dead church.
ஆனால் அது செத்து போன ஒரு சபையாக இருந்தது.
It's a professing church. Outwardly they say they are believers, but really they are not believers.
வெளிப்படையான நிலைமையிலே தாங்களும் விசுவாசிகள் என்று காட்டிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் உண்மையிலே விசுவாசிகள் அல்ல.
As a hypocrisy was there.
அங்கே ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது.
Outward one and reality indifferent.
வெளிப்படையிலே ஒன்று, உள்ளான நிலைமை வேறு.
That was the Sardis church.
அதுதான் சரதை சபை.
Now the Philadelphia church.
Philadelphia சபை.
It's a brotherly love.
அங்கே ஒரு சகோதர சிநேகம் உள்ள ஒரு சபை.
They were very much interested in propagation of the gospel.
சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்துவதிலே அதிக ஆர்வம் உள்ளவர்கள்.
They faced a lot of problem.
அநேக பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள்.
But yet they went ahead to preach the gospel.
அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அநேக பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள்.
That the best church.
அது மிக அருமையான ஒரு சபை.
Now the Laodicea church.
லவோதிக்கேயா சபை.
The democratic church.
அங்கே ஜனநாயகம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் உள்ள இருந்தது.
Laodicea, the people's right.
அங்கே மக்களுடைய உரிமை.
The spiritual pride is the problem.
அங்கே ஆவிக்குரிய பெருமை அங்கே இருந்தது.
They said I have nothing.
எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டார்கள்.
I am really rich.
நான் மிகவும் ஐஸ்வர்யமான.
We are all right.
நாம் எல்லாரும் சரியா இருக்கோம்.
But the Lord saw.
ஆனால் கர்த்தர் அதிலே கண்டார்.
Wretched.
பரிதாபத்துக்குரிய, நிர்பாக்கியம் உள்ள, தரித்திரரான,
blind,
குருடரான, நிர்வாணிகளான ஒரு
சபை.
என்ன ஒரு பரிதாபமான நிலைமை.
Today's churches are, most of the churches are like that.
இன்றைக்கு அநேக சபைகள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது.
It is not necessary that your church can be like that.
நம்முடைய உங்களுடைய சபை அப்படிதான் இருக்க வேண்டும் என்கிறதல்ல.
If you kneel down and pray to the Lord.
கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது.
He is knocking at the door.
அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்.
If you open the door for the Lord.
கதவை கர்த்தருக்காக திறந்து கொடுக்கும் பொழுது.
A great revival can occur in your church.
ஒரு பெரிய மாறுதல் உங்களுடைய சபையிலே நிகழும்.
So Lord is hating two things.
கர்த்தர் இரண்டு காரியங்களை வெறுக்கிறார்.
One, he hates spiritual pride.
முதலாவது ஆவிக்குரிய பெருமையை வெறுக்கிறார்.
He hates hypocrisy.
அவர் மாய்மாலமான நிலைமையை வெறுக்கிறார்.
See the Sardis and the Laodicean church, God has nothing to comment much.
சர்தை லவோதிக்கேயா காரியங்களிலே அதிகமாக பாராட்டுதலுக்கு ஒன்றுமில்லை.
Out of 7 churches, these 2 churches are miserable condition.
7 சபைகளிலே இந்த 2 சபைகளும் பரிதாபத்திற்குரிய நிலைமையிலே இருக்கின்றன.
The spiritual pride and the hypocrisy was their problem.
ஆவிக்குரிய பெருமையும் மாய்மாலமும் அவர்களுக்குரிய பிரச்சனை.
When God Jesus Christ was on the earth,
கர்த்தர் இந்த பூமியிலே இருந்தபொழுது,
He always said, Woe unto you.
உனக்கு பரிதாபத்திற்குரியவனே, உனக்கு ஐயோ என்று சொல்லி கர்த்தர்
சொல்கிறார். Pharisees, he said like that.
பரிசேயருக்கு அப்படி சொன்னார்.
What was their problem?
அவருடைய பிரச்சனை என்ன?
The spiritual pride. Pharisees were the spiritual pride.
அந்த பரிசேயர்கள் ஆவிக்குரிய பெருமையை கொண்டிருந்தார்கள்.
So Lord was hating hypocrisy and the spiritual pride.
கர்த்தர் மாய்மாலத்தையும் அந்த ஆவிக்குரிய பெருமையையும் கர்த்தர் வெறுத்தார்.
So we have to examine what is my spiritual state.
என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
Now let us look into the next thing.
அடுத்த காரியத்துக்கு நாம் போகலாம்.
The satanic activities there we see.
அங்கே சாத்தானுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம்.
I was looking into the 7 churches.
நான் இந்த 7 சபைகளை பார்த்து கொண்டு வந்தேன்.
And I was looking how the Satan was involved in these churches.
இந்த சபைகளிலே சாத்தான் எப்படி ஈடுபடுகிறான் என்பதை கவனித்தேன்.
How churches were disturbed by the Satan.
சாத்தானால் சபையானது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது என்பதை பார்த்தேன்.
It is very interesting.
அது ஒரு நல்ல நமக்கு ஆர்வத்தை உண்டாக்குகிற காரியம்.
Look at the Ephesus church.
எபேசு சபையை பாருங்கள்.
How Satan troubled them.
எப்படி சாத்தான் அவர்களுக்கு இடையூறு செய்தான்.
There came some apostles.
அங்கே சில அப்போஸ்தலர்கள் வந்தார்கள்.
They said that we are apostles.
நாங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொன்னார்கள்.
But actually they were not apostles.
ஆனால் உண்மையிலே அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல.
They are false apostles.
அவர்கள் பொய்யான அப்போஸ்தலர்கள்.
So the Satan is coming there as the angel of light.
ஆகவே ஒளியின் தூதனை போல் அங்கு பிசாசு வருகிறான்.
But the believers identified them.
ஆனால் விசுவாசிகள் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள்.
So that was the nature in which the Satan attacked the Ephesus church.
இந்த விதமாக பிசாசானவன் எபேசு சபையை தாக்கினான்.
Now look at the Smyrna church.
ஸ்மிர்னா சபையை பாருங்கள்.
The suffering church.
அங்கே பாடுகள் அனுபவித்த சபை.
Not only the Satan also persecuted them.
அங்கே சாத்தானும் வந்து அவர்களை துன்பப்படுத்தினார்.
So many slanderers, people from the synagogue of Satan came.
அங்கே சாத்தானுடைய கூடாரத்திலிருந்து வந்து தவறான தகவல்களை அங்கே பரப்பிக் கொண்டிருந்த காரியத்தை பார்க்கிறோம்.
So many wrong things were abused upon them.
அநேக தவறான காரியங்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது.
So the Satan was so strong against them.
ஆகவே சாத்தான் அதிக வலிமையோடு அங்கே கிரியை செய்தான்.
Now Pergamum church,
Pergamu சபையில,
the place where the Pergamum was there, it is called as the throne of Satan is there.
அந்த இடத்திற்கு சாத்தானுடைய சிங்காசனம் அங்கே இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம்.
You can understand if the church is there where the throne of Satan is there, how much trouble they might have.
சபை இருக்கிற இடத்துல சாத்தானுடைய சிங்காசனமும் இருக்குமானால் என்ன கஷ்டங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
So the Pergamum church also had a lot of problem because of Satan.
எனவே சாத்தானால் பெர்கமு சபைக்கும் அநேக பிரச்சனைகள் வந்தது.
Now in the Thyatira,
தியத்ராவிலே,
of course they were not that good church.
அந்த அளவுக்கு ஒரு நல்ல சபை என்று சொல்ல முடியாது.
Actually there was a lady Jezebel.
அங்கே யெசபேல் என்று சொல்லி ஒரு பெண் இருந்தாள்.
And they were all under the control of Satan there.
அங்கே பிசாசுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே இருந்தார்கள்.
The depth of Satan, that's the word which is used.
சாத்தானின் ஆழங்கள் என்று பார்க்கிறோம்.
So they were also at under the influence of Satan.
அங்கேயும் கூட பிசாசுனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தார்கள்.
But there's one church, there's no problem. Satan is not at all problem for them.
ஒரே ஒரு சபையில அந்த சாத்தானால பிரச்சனையே இல்லை.
No satanic activity is mentioned.
சாத்தானுடைய செயல்பாடுகளே அங்க இல்லை.
Which church?
எந்த சபை?
Sardis church.
சர்தை சபை.
Sardis church, there is no trouble.
சர்தை சபையில ஒரு பிரச்சனையும் இல்லை.
But when the Lord is looking at the Sardis church,
ஆனால் கர்த்தர் சர்தை சபையை பார்த்த பொழுது,
it's a dead church.
அது செத்த சபை.
There is no life in that.
அங்கே ஜீவன் இல்லை.
But Satan is very happy with that.
ஆனால் சாத்தானுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம்.
He is not giving any trouble to them.
அவர்களுக்கு எந்த கஷ்டமும் அவன் கொடுக்கவில்லை.
And again Philadelphia church,
Philadelphiaல,
you look at the satanic people, the synagogue of Satan and trouble them.
அங்கே சாத்தானுடைய கூடாரத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களை தாக்குகிறார்கள்.
They are very much troubled because of satanic people.
அங்கே சாத்தானுடைய மக்களாலே அந்த சபை பாதிக்கப்படுகிறது.
And the last church,
கடைசியில் உள்ள சபை,
Laodicea church,
லவோதிக்கேயா சபையில,
there is no problem, no satanic problem.
சாத்தானுடைய பிரச்சனைகள் இல்லை.
See, look at the entire nature of satanic activity.
சாத்தானுடைய செயல்பாடுகளை மொத்தமாக பாருங்கள்.
When Satan is more troubling you, you know that.
எப்பொழுது பிசாசானவன் உங்களை அதிகமாக தொந்தரவு செய்வான் தெரியுமா?
If there is no trouble from Satan,
சாத்தானிடமிருந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால்,
what do you mean by that?
அதனுடைய அர்த்தம் என்ன?
If more trouble from the Satan, what do you mean by that?
அதிகமாக நமக்கு சாத்தானிடமிருந்து பிரச்சனை வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
No, the best church out of all this is Philadelphia church.
இருக்கிறதுலயே மிக அருமையான ஒரு சபை பிலதெல்பியா சபை.
And the maximum trouble for them only.
ஆனால் அவர்களுக்கு தான் பிசாசாலே அதிக பிரச்சனை.
And the worst churches, you know which churches here?
இருக்கிறதுலே மோசமான சபை எது தெரியுமா?
Laodicea church,
லவோதிக்கேய சபை,
and the Sardis church,
சர்தை சபை.
And no problem from the Satan.
அவர்கள் சாத்தானிடமிருந்து பிரச்சனை இல்லை.
You understand what I mean?
நான் என்ன சொல்கிறேன் என்று புரிந்து கொண்டீர்களா?
If we are not spiritually growing, if you are not spiritually growing,
ஆவிக்குரிய நிலைமையிலே நீங்கள் வளராமல் இருந்தால்,
and the Satan will not trouble you,
சாத்தான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான்.
If you are going spiritually,
ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ந்தால்,
if you are active spiritually,
ஆவிக்குரிய நிலைமையிலே செயல்பட்டால்,
Satan will trouble you,
சாத்தான் நிச்சயமாக தொந்தரவு செய்வான்.
So you have to understand whether I am spiritual or not.
ஆகவே நீங்கள் நான் ஆவிக்குரியவனா இல்லையா என்பதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும்.
Satanic attack is coming, that shows that you are spiritually growing.
சாத்தான் அதிகமாக உங்களை தாக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அதிகமாக வளர்கிறீர்கள் என்ற அர்த்தம்.
So don't worry when the Satan is attacking you.
ஆகவே சாத்தான் உங்களை தாக்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
That shows that you are spiritually growing.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் வளர்கிறீர்கள்.
See, as I told you, I am a teacher.
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு ஆசிரியன் என்று.
Normally teachers, they evaluate the students.
பொதுவாக ஆசிரியர்கள் மாணவர்களை மதிப்பிடுவார்கள்.
Then they give a progress report, isn't it?
அதை மதிப்பிட்டு அந்த மதிப்பீட்டு அட்டையை வழங்குவார்கள்.
First class, second class, satisfactory and not satisfactory remarks they will be there.
முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, திருப்திகரம், திருப்தி இல்லை என்றெல்லாம் அதில் எழுதுவார்கள்.
So I was evaluating as a teacher, what is my remark about the seven churches?
ஆகவே நானும் அதே போல இந்த ஏழு சபைகளை பற்றி ஒரு மதிப்பீடு செய்தேன்.
A progress report of the seven churches.
ஏழு சபைகளுடைய ஒரு முன்னேற்ற அட்டையை அங்கே.
So I was looking at the Ephesus church.
எபேசு சபையை பார்த்தேன்.
If I write the progress report of the Ephesus church,
எபேசு சபையை பற்றி அந்த வளர்ச்சியை குறித்த ஒரு அட்டை எழுதுவேனானால்,
I will write like this.
நான் இப்படி எழுதுவேன்.
Ephesus church, there is a scope of improvement.
எபேசு சபையிலே ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது.
You know the parents, they go and the remark that if a class teacher will make, there is a scope of improvement.
ஆசிரியர்கள் வந்து வீட்டுக்கு எழுதி விடுகின்ற அட்டையிலே இவன் ஓரளவுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதுவதை பார்த்திருக்கலாம்.
If I give the report, the progress report of the Smyrna church,
இந்த முன்னேற்ற அட்டையை நான் ஸ்மிர்னா சர்ச்சுக்கு வழங்கும் பொழுது,
I will write like this.
நான் இப்படி எழுதுவேன்.
வெரி குட், வெல் டன், குட் அண்ட் ஃபேத்ஃபுல் சர்வன்ட்.
மிகவும் அருமையாக, மிக அருமையான ஒரு நல்ல முன்னேற்றமான சபை.
Yes, very good church.
அருமையான சபை.
And Pergamum church,
Pergamus Sabai,
if I make a progress report,
அவர்களை குறித்து தேர்ச்சி அட்டையில் எழுதும்போது,
I will say not up to the mark,
எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை,
not satisfactory,
திருப்தி இல்லை.
You know, it's not that because they mingled with the world.
ஏனென்றால் அவர்கள் உலகத்தோடு கலந்து விட்டார்கள்.
Now, if I write a progress report of Thyatira church,
தியத்திரா சபையை பற்றி நான் விளக்கம் எழுதினால்,
I will write like this.
நான் இப்படி எழுதுவேன்.
Past in minor, small subjects.
சிறிய காரியங்கள், சிறிய பாடங்களிலே ஓரளவுக்கு வெற்றி பெற்றார்கள்.
Because they are very active in social work.
ஏனென்றால் சமுதாய பணியிலே அவர்கள் அதிகமாக
ஈடுபட்டார்கள்.
ஆனால் உபதேசத்துக்கு அடுத்த காரியங்களை பற்றி கவலை இல்லை.
So they have failed in major.
ஆகவே முக்கியமான காரியத்திலே தோற்று போனார்கள்.
Yeah, they are failed.
அவர்கள் தோற்று போனார்கள்.
So Thyatira passed in minor but failed in the major.
தியத்திரா சின்ன காரியங்களிலே வெற்றி பெற்றார்கள், பெரிய காரியங்களிலே தோல்வி அடைந்தார்.
What about the Sardis church?
சர்தை சபை எப்படி?
I will write.
நான் எழுதுவேன்.
Very poor performance.
மிக மோசமான நிலை.
Failed 35, less than 35%.
35%க்கு குறைவாய் வாங்கி தோற்று போன சபை.
Yes, it is very very bad.
அது மிக மோசம்.
But if I take a Philadelphia church,
பிலடெல்பியாவை பத்தி எழுதும்போது,
I will write it like that.
நான் இப்படி எழுதுவேன்.
Excellent.
பிரமாதம்.
In our language, in Kerala language, A+. You know, A+ now.
கேரளத்தில் A+ என்று சொல்வார்கள்.
So the excellent 90%, above 90%.
90%க்கு மேலே வாங்கின அருமையான சபை.
That is the Philadelphia.
அதுதான் பிலடெல்பியா சபை.
What about the Laodicea?
லவோதிக்கியா எப்படி?
Very poor.
மிக மோசம்.
Failed, miserably failed.
பரிதாபமாக தோற்று போன சபை.
Oh, that is the condition.
அதுதான் நிலைமை.
How God is going to evaluate your church?
கர்த்தர் உங்களுடைய சபையை எப்படி மதிப்பீடு செய்ய போகிறார்?
This is very very important.
இது மிகவும் முக்கியம்.
Now let us go further down into the main portion of the scripture, the book of Revelation.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள முக்கியமான காரியங்களுக்கு நாம் போவோம்.
Now chapter 2 and 3 is a very beautiful chapters.
இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்கள் மிக அற்புதமான அதிகாரங்கள்.
Make a personal study, it will enrich you.
தனிப்பட்ட நிலையிலே இதை படித்து பாருங்கள், அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
Now in my short visit there's no time to explain that.
இந்த குறுகிய காலங்களிலே என்னால் இதை முழுவதும் விளக்க நேரமில்லை.
Now so we have completed 2 divisions of the book of Revelation.
ஆகவே இதனுடைய வெளிப்படுத்தல்ல 2 பகுதிகளை நாம் முடித்து விட்டோம்.
The chapter 1, the glory of Lord Jesus Christ.
முதலாம் அதிகாரம் கர்த்தருடைய மகிமை.
And the chapter 2 and 3, the churches of Asia Minor.
இரண்டாவது மூன்றாவது அதிகாரங்களிலே ஆசியா மைனரில் உள்ள சபைகள்.
Now coming to the chapter 4, the third division.
நான்காவது அதிகாரம் மூன்றாவது பிரிவின் ஆரம்பம்.
Now if you look into the chapter 4,
நான்காவது அதிகாரத்திலே பார்த்தால்,
what is mentioned there?
அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
The things that is going to happen in the future.
இனி எதிர்காலத்திலே நடக்க போகிறவைகள்.
So from chapter 4 onwards,
நாலாவது அதிகாரத்திலிருந்து,
all the future things are mentioned.
எதிர்காலத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Now before going into the chapter 4,
நாலாவது அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்பு,
just carefully listen, that is the main chapters of the whole book of Revelation.
இங்கே முழு வெளிப்படுத்தின விசேஷத்திலும் முக்கியமான சில அதிகாரங்கள் இருக்கிறது.
And if you cannot understand, please stand up and tell me, I will repeat it, no problem.
அப்படி ஏதாவது ஒரு இடத்திலே உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் தயவு செய்து எழும்பி இதை மறுபடியும் விளக்குமாறு நீங்கள் கேட்கலாம்.
Chapter 3 and 4,
அதிகாரம் 3-4,
in between a very great event is going to take place.
இந்த 3-4 இடையிலே முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது.
Nothing is mentioned in this book about that.
அதை பற்றி இந்த புத்தகத்திலே எதுவும் சொல்லவில்லை.
But other passages of the scripture if you study,
ஆனால் இந்த வேதாகமத்தின் மற்ற பகுதிகளை நீங்கள் படித்து பார்த்தால்,
we understand a event has to take place between chapter 3 and 4.
3-4 இடையிலே ஒரு முக்கியமான காரியம் சம்பவிக்க இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது.
Chapter 4 was 1,
4 அதிகாரம் முதல் வசனம்,
it says like this,
அது இப்படி சொல்கிறது,
come up,
எழும்பி மேறி வா,
and the heaven is opened there,
அங்கே பரலோகம் திறந்திருக்கிறது,
so there is a call from heaven,
அங்கே இருந்து ஒரு அழைப்பு வருகிறது,
come up,
ஏறி வா.
Of course that was given to John there,
அங்கே யோவானுக்கு தான் சொல்லப்பட்டிருந்தது,
but a similar call will come to the church,
அதே அழைப்பு சபைக்கும் கொடுக்கப்படும்.
That means there is going to be a great event called rapture at this point.
இந்த சந்தர்ப்பத்திலே தான் ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் சம்பவிக்க இருக்கிறது.
At the end of the chapter 3,
மூன்றாவது அதிகாரத்தின் கடைசியிலே,
at the end of the church period,
அந்த சபையின் காலம் முடிந்த பிறகு
the believers, the true church will be raptured.
உண்மையான விசுவாசிகள் அங்கே மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்.
And Jesus Christ will come from heaven.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
The Lord will descend from heaven.
கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார்.
And we who are believed in him will be ascending to meet him.
அவரை விசுவாசித்த யாவரும் அவரை நாம் சந்திக்கும்படி போவோம்.
And we will meet him in the air.
அவரை அங்கே மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம்.
All those who have believed in Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த எல்லாரும்
and will be taken up there.
அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்.
That subject is not mentioned in the book of Revelation.
அந்த சம்பவமானது இந்த இடத்திலே குறிப்பிடப்படவில்லை.
That is going to happen between chapter 3 and 4.
அதுதான் மூன்றாவது நான்காவது அதிகாரத்துக்கு இடையிலே நடக்கிற ஒரு சம்பவம்.
I hope it is clear.
உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Now then what will happen?
அடுத்து என்ன நடக்கும்?
See after the rapture
அந்த ரகசிய வருகைக்கு பிறகு
we are there in the with the Lord
அங்க கர்த்தரோடு நாம் இருக்கிறோம்.
But in this world
இந்த உலகத்தில்
there is another period is going to happen. That period is known as a tribulation period.
இந்த உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்க போகிறது, அதுதான் உபத்திரவ காலம்.
And that period is called as 7 years of tribulation period.
அந்த காலத்துக்கு பெயர் தான் 7 வருஷ உபத்திரவ காலம்.
And from chapter 4 onwards
நான்காவது அதிகாரத்திலிருந்து
we are mainly concerned with the tribulation period.
அந்த உபத்திரவ காலத்தை பற்றி தான் நாம் முக்கியப்படுத்த விரும்புகிறோம்.
If you read chapter 4 up to chapter 19
நான்கிலிருந்து 19 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால்
there is nothing is mentioned about the church.
சபையை பற்றியே வார்த்தைகள் இருக்காது.
Not a single word is mentioned about the church.
ஒரு வார்த்தை கூட அங்கே இருக்காது.
That means where is the church?
அப்பொழுது சபை எங்கே போனது? சபை மத்திய ஆகாயத்தில் அது
எடுத்துக்கொள்ளப்பட்டது.
ஆனால் கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் கையாளுகிறார்.
And if you look at the phrases used in this in their passages
இந்த பகுதிகளிலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால்
you can read the word like tabernacle, ark, altar, etc.
இங்கே கூடாரம், உடன்படிக்கை பெட்டி இப்படிப்பட்ட காரியங்களோடு
a language of the old testament we see there
அங்க பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகளும் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
Now with this I will continue to chapter 4.
இதோடு நிறுத்திக்கொண்டு நான்காவது அதிகாரத்துக்கு செல்கிறேன்.
Now if you come to the chapter 4
நான்காவது அதிகாரத்துக்கு வாருங்கள்.
It's a wonderful scene of the heaven we see.
அங்கே பரலோகத்தினுடைய அருமையான காட்சி அங்கே இருக்கிறது.
Here we see the heaven is open.
இங்கே பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறோம்.
The heaven is open and calling John up, come up.
பரலோகம் திறந்து யோவானை பார்த்து எழும்பி வா என்று சொல்கிறார்.
And John is ascended into heaven.
அங்கே யோவான் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்.
And then we see he was there in the heaven and he saw the beautiful picture of heaven.
இங்கே பரலோகத்தினுடைய அருமையான அழகான காட்சியை யோவான் பார்க்கிறார்.
Now chapter 4 he saw the worship in heaven.
அங்கே எப்படி ஆராதனை நடக்கிறது என்பதை பார்க்கிறார்.
One of the beautiful picture of worship in heaven is described in chapter 4.
ஒரு அருமையான ஆராதனை காட்சி இங்கே நான்காவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
We see the God, the Almighty God is seated upon the throne.
அங்கே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை பார்க்கிறோம்.
And 24 elders are surrounded and they are worshiping him.
24 மூப்பர்கள் அங்கே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறதை பார்க்கிறோம்.
See, the God Almighty is seated there.
சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அங்கே வீற்றிருக்கிறார்.
And the four living creatures they are worshiping him.
அங்கே நான்கு ஜீவன்கள் அங்கே அவரை ஆராதிக்கின்றன.
The four living creatures.
நான்கு ஜீவன்கள்.
The first one
முதலாவது
he is the face of a lion.
அங்கே சிங்க முகம் கொண்டது.
And the same picture you see. The first one is the face of the lion.
முதலாவது சிங்க முகத்தை கொண்ட ஜீவன்.
The second is like the face of an oxen.
இரண்டாவது காளை முகத்தை கொண்டது.
And the third one is the face of a man.
மூன்றாவது மனுஷ முகம் கொண்டது.
And the fourth one is the face of an eagle.
நான்காவது கழுகின் முகம் கொண்ட
ஜீவன். All the six wings are there.
அங்கே ஆறு சட்டைகள் இருக்கிறது.
And they are flying with the wings and they are holy, holy, holy. They are worshiping him.
அந்த பாத அந்த சட்டைகளால் பறந்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி அவைகள் ஓயாமல்
24
மூப்பர்கள் அங்கே சுற்றி நின்று சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்கிறார்கள்.
Their crowns were cast before the throne.
அவர்களுடைய அங்கே தலையிலே வைத்திருக்கக்கூடிய கிரீடங்களை எல்லாம் கலற்றி வைக்கப்படும்.
It's a beautiful picture of worship.
ஒரு அழகான ஆராதனையின் காட்சி.
So in chapter 4 we see the worship in heaven.
நான்காவது அதிகாரத்திலே பரலோகத்திலே நடக்கிற ஆராதனையை பார்க்கிறோம்.
Now if you look into this chapter 4
இந்த நான்காவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது
carefully read that
ஜாக்கிரதையாய் வாசியுங்கள்.
The one word is appearing again and again.
ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது.
The throne of God.
அங்கே தேவனுடைய சிங்காசனம்.
The throne is every time it is appearing.
தேவனுடைய சிங்காசனம் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது.
Total 11 verses are there.
மொத்தத்திலே 11 வசனங்கள்.
But 14 times the word throne is appearing there.
ஆனால் அதிலே 14 தடவைகள் அந்த வார்த்தை வருகிறது.
And if you look at again carefully,
மீண்டும் ஜாக்கிரதையாய் கவனமாய் பார்த்தால்,
you can see the word round about the throne.
அந்த சிம்மாசனத்தை சுற்றிலும் சுற்றிலும் என்கிற வார்த்தை வருகிறது.
That shows an idea that everything is moving around the throne of God.
அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றி தான் எல்லா காரியமும் நடக்கிறது.
I always wonder as a science teacher, as a science student.
நான் ஒரு அறிவியல் போதிக்கிற ஆசிரியராகவும் அறிவியல் மாணவனாகவும் இருக்கிற நிலைமையிலே சிந்திக்கும் போது,
no, I know that you know in the universe everything is moving.
இங்கே உலகத்திலே ஒவ்வொன்றுமே நகர்ந்து கொண்டிருக்கிறது.
You know the sun is there.
அங்கே சூரியன் அங்கே இருக்கிறது.
All the planets are moving around the sun.
சுற்றி உள்ள கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றுகிறது.
And our solar system again is moving in another area, another bigger star.
இந்த சூரியனை சுற்றியுள்ள காரியங்கள் இன்னொரு பகுதியில் சுற்றி வருகிறது.
And there is a galaxies are there, Milky Way galaxy in which we live.
அங்கே பால்வழி மண்டலம் என்று சொல்லி அவைகள் எல்லாம் சுற்றி வருகிறது.
So everything is moving in the universe.
இங்கே முழு உலகத்திலும் ஒவ்வொன்றும் தன்னுடைய இடத்திலிருந்து சுற்றி கொண்டே வருகிறது.
You take an atom.
ஒரு அணுவை எடுத்துக்கொள்ளுங்கள்.
And if you take an atom, there is a central nucleus.
அந்த அணுவில நியூக்ளியஸ் என்று சொல்லப்படுகிற மைய பகுதி இருக்கிறது.
Again, electrons are moving around the nucleus.
அந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன.
In short, everything in the universe is moving around something.
சுருக்கமாக சொல்ல போனால் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றை சுற்றிலும் மற்றொன்று சுற்றி கொண்டே வருகிறது.
So always I wonder what is the stable thing the whole universe.
இது எல்லாமே சுற்றி கொண்டு இருக்குமானால் உலகத்திலேயே எதுதான் நிலையானது என்று யோசித்தேன்.
Around which everything is moving.
ஏதோ ஒன்றை சுத்தி எல்லாம் சுற்றுகிறது.
Here I got an answer in chapter 4.
இந்த நாலாம் அதிகாரத்தில் எனக்கு பதில் கிடைத்தது.
There is only one thing in the universe stable.
உலகிலேயே ஒன்றே ஒன்று மாத்திரம் நிலையாக இருக்கிறது.
Immovable thing in the whole universe.
அசையாத ஒன்று.
That is the throne of God.
அதுதான் ஆண்டவராகிய கர்த்தருடைய சிம்மாசனம்.
Everything in the universe is moving around the throne of God.
உலகத்திலே ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய சிம்மாசனத்தை சுற்றி வருகிறது.
You see the upon the throne the God is seated.
அந்த சிம்மாசனத்திலே கர்த்தர் அங்கே அமர்ந்திருக்கிறார்.
Round about the throne the rainbow you can see and the 24 elders are there.
அதை சுற்றிலும் அந்த வானவில்லும் 24 மூப்பர்களும் இருக்கிறதை பார்க்கிறோம்.
The outer throne the lightning and the thunder voices are coming.
அங்கே வெளிப்பகுதியிலே பார்க்கும் பொழுது மின்னலும் இடிமுழக்கமும் அங்கே இருக்கிறது.
And before the throne the 7 lambs are there.
அதற்கு முன்பாக 7 ஆட்டுக்குட்டிகள்.
And in the midst of the throne the living creatures and the lamb that is slain.
அந்த சிம்மாசனத்தின் நடுவிலே ஜீவ காரியங்களும் ஜீவிக்கிற மிருகங்களும் அங்கே பார்க்கிறோம்.
So one thing is very clear.
ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது.
The immovable thing in the whole universe is the throne of God.
அசையாத இந்த உலகத்திலே அசையாத ஒரே காரியம் கர்த்தருடைய சிம்மாசனம்.
And everything is moving around that throne of God.
எல்லாம் அது சுற்றிலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது.
Now if you look at the chapter 4.
நான்காவது அதிகாரத்தை பார்த்தால்,
why they are worshiping him?
ஏன் அவர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள்?
Look at verse 11, please read that.
11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4:11. கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள்.
Yeah, God, you have created the whole universe.
கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டித்தீர்.
And it is for your pleasure you have created.
உம்முடைய சந்தோஷத்திற்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினீர்.
So we worship you. You are worthy to worship.
ஆகவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், அதுக்கு நீர் பாத்திரர்.
So they are worshiping him because he is the creator God.
ஏன் ஆராதிக்கிறார்கள்? அவர் சிருஷ்டிகர்.
How they are worshiping?
எப்படி ஆராதிக்கிறார்கள்?
See in verse 8 we see that they are saying holy 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 the Lord God Almighty.
8வது வசனத்திலே கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்.
So they are orally they are worshiping him.
அங்கே வெளிப்படையாக வார்த்தையை பயன்படுத்தி அங்கே அவர்கள் ஆராதிக்கிறார்கள்.
Verse 10 they are casting their crown before him and worshiping him.
10வது வசனத்திலே தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து ஆராதிக்கிறார்கள்.
So there are two aspects of worship.
ஆகவே ஆராதனையிலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது.
One, we are orally worshiping him.
முதலாவது நம்முடைய வார்த்தைகளினாலே ஆராதிக்கிறோம்.
Not only that,
அது மாத்திரமல்ல,
we are worshiping him by material things.
நம்முடைய பொருட்களினாலே அவரை ஆராதிக்கிறோம்.
See, when we come on a Sunday morning, we do both the things there.
ஞாயிற்றுக்கிழமை அங்கே காலையில வரும் பொழுது ரெண்டையும் நாம் செய்கிறோம்.
Before the table,
அந்த மேஜிக்,
thinking about the bread and the wine,
அந்த அப்பத்தையும் ரசத்தையும் குறித்து சிந்தித்த பிறகு,
and we are meditating upon our savior,
நம்முடைய இரட்சகரை குறித்து நாம் சிந்திக்கிறோம்.
We orally worship him,
நம்முடைய வாயிலை திறந்து வார்த்தைகளை பயன்படுத்தி துதிக்கிறோம்.
Not only that, we give him something from our material things.
அது மாத்திரமல்ல, நம்முடைய பொருளிலிருந்து நாம் அவருக்கு சில காரியங்களை கொடுக்கிறோம்.
We offer to him,
அதை கொடுக்கிறோம்.
That is the material worship.
அதுதான் பொருளை கொடுத்து ஆராதித்தல்.
So there is an oral worship as well as the material.
ஆகவே வார்த்தைகளினாலே ஆராதனை, பொருளினாலே ஆராதனை.
See, here the four living creatures are worshiping.
இங்கே நான்கு ஜீவன்கள் ஆராதிக்கின்றன.
Now, what is this four living creatures?
இந்த நான்கு ஜீவன்கள் என்ன?
One is like lion.
முதலாவது சிங்கத்தை போல.
Another one is like an oxen.
இன்னொன்று காளையை போல.
The third one is like a man.
இன்னொன்று மனிதனை போல.
And the fourth one is like an eagle.
நான்காவது கழுகை போல.
Why this is like that?
ஏன் இப்படி இருக்கிறது?
You know, this speaks about Lord Jesus Christ.
இது கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
You know, we have four gospels.
நாம் நான்கு சுவிசேஷங்கள் இருக்கிறது.
The first gospel.
முதலாவது சுவிசேஷம்.
Matthew's gospel.
மத்தேயு சுவிசேஷம்.
What Matthew speaks about?
மத்தேயு கர்த்தரை குறித்து என்ன சொல்கிறார்?
Jesus Christ is the lion of the tribe of Judah.
அங்கே யூதா கோத்திரத்து சிங்கம் என்று வர்ணிக்கிறார்.
He is the king.
அவர் ராஜா.
Lion is the king.
அங்கே சிங்கமானது ராஜா.
So Jesus Christ is the king.
கிறிஸ்துவும் ராஜாவாய் இருக்கிறார்.
What about the ox is speaking about?
அங்கே காளை எதை குறித்து?
Mark's gospel speak about Jesus as a servant.
மார்க் சுவிசேஷம் ஆண்டவரை ஒரு ஊழியக்காரனாக சொல்கிறார்.
The ox is used for serving the people.
அங்கே மக்களுக்கு சேவை செய்கிறதற்காக காளை பயன்படும்.
So the ox is speaking about Jesus Christ.
ஆகவே அந்த காளையானது கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
The third gospel.
மூன்றாவது சுவிசேஷம்.
The Luke's gospel.
Luca suvisesham.
What the Luke's gospel speaks about?
Luca suvisesham enna solugirathu?
Jesus Christ is the perfect man.
Yesu Christu paripoorna manidan.
So the Luke's gospel speaks about man.
Luca suvisesham manidan engra nalamai kurithu pesu.
And the fourth gospel?
Nalavu suvisesham.
The John's gospel.
Yovan suvisesham.
What the John's gospel speaks about?
Yovan suvisesham enna solugirathu?
Jesus Christ came from above. He is the son of God.
Deva kumaranaga melirundu irangi vandar.
The eagle,
அங்கே கழுகு.
A bird which flies very high,
மிக உயரத்திலே பறக்கக்கூடிய ஒரு பறவை.
A bird from above,
மேலிருந்து வருகிற பறவை.
Jesus Christ is the Son of God.
கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்.
So all these four living creatures speaks about Lord Jesus Christ.
இந்த நான்கு பிராணிகளும் கர்த்தரை குறிக்கிறதா இருக்கிறது.
So many illustrations comes to me, but there's no time to explain.
நிறைய உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நேரம் இல்லை.
You know, we our children, they when there is stage when they start writing.
ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே நம்முடைய பிள்ளைகள் எழுத ஆரம்பிக்கிறார்.
2 or 3 years, 3 years or something, then they start writing on all the walls and all.
2-3 வயது முதல் பிள்ளைகள் எழுத ஆரம்பிப்பார்.
If your house is painted, then that's the best time.
உங்களுடைய வீடு நல்லா வெள்ளை அடித்து நன்றாக பெயிண்ட் பண்ணியிருந்தால் அது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எழுதுவார்.
So the children will take the pen and everywhere they write, go on writing like that.
பேனாவை எழுதி கொண்டு எதையாவது எழுதி கொண்டிருப்பார்.
And you beat them everywhere, whatever you do, nothing they cannot stop.
அடிக்கலாம், என்ன செய்தாலும் அவர்கள் அந்த வேலையை நிறுத்த போறதில்லை.
So I used to do one thing.
நான் ஒரு காரியம் செய்வேன்.
I used to tell them, this is the area for your drawing, whatever you want, you draw there.
எல்லா இடத்திலும் எழுதாமல் இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நீ எழுது என்று சொல்லி வைப்பேன்.
And the child will be very happy.
குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம்.
I know only that area will be dirty, otherwise the other places will be all right.
அந்த இடம் தான் பாதிக்கும், மற்ற இடம் ஒழுங்காக இருக்கும்.
The children, they have something to draw, they go on drawing.
அங்க ஏதோ ஒன்றை வரைந்து கொண்டே இருப்பார்கள்.
I think about God something like that.
ஆண்டவரை குறித்து நான் அப்படி நினைக்கிறேன்.
God wants to draw something.
கர்த்தர் ஏதோ ஒன்றை எழுத விரும்புகிறார்.
And whenever he is drawing,
எப்பொழுதெல்லாம் வரைகிறாரோ,
only one drawing is coming.
ஒரே ஒரு வரைபடம்.
What is that, you know?
அது என்ன படம்?
The drawing of his son.
அவருடைய குமாரனுடைய
படம். You know, you look at the whole creation.
சிருஷ்டிப்பு முழுவதையும் பாருங்கள்.
And everywhere in the creation you see the Lord Jesus Christ.
படைப்பில் ஒவ்வொன்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும்.
I do believe when you go to heaven,
அங்கே போகும்பொழுது
போகும்பொழுது
பாருங்கள் எங்கு பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கும்.
This living creature speaks about the Lord Jesus Christ.
இந்த ஜீவன்கள் ஆண்டவரை குறித்து பேசுகிறது.
You enter into the tabernacle.
அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைந்து போங்கள்.
Look everywhere you can see Lord Jesus Christ.
எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி தான்.
Same way Lord Jesus Christ is the full in the heaven and he is visible there.
ஆகவே பரலோகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நிறைந்திருக்கிறார்.
நாலாவது அதிகாரத்திலே சிருஷ்டிகரை குறித்து
சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏன் அது முக்கியத்துவம்?
In this book, why is it so important for chapter 4?
ஏன் இந்த புத்தகத்திலே நாலாவது அதிகாரத்துக்கு அதிக முக்கியத்துவம்
கொடுக்கிறோம்?
மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
The God is the creator of the whole universe and he is the owner of the whole universe.
உலகம் முழுவதையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவற்றை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக இருக்கிறார்.
And it is for his pleasure he has created it.
அது அவருடைய சந்தோஷத்திற்காக சிருஷ்டித்தார்.
Now come to chapter 5.
ஐந்தாவது அதிகாரத்துக்கு வாருங்கள்.
Now chapter 5.
ஐந்தாம் அதிகாரம்.
We see the worship of God as a redeemer.
அங்கே மீட்பர் என்கிற நிலைமையிலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதை ஐந்தாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
In chapters 5 verse 6,
ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே,
we read a lamb that is slain,
அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி பார்க்கிறோம்.
Now verse 6 you read again, we will read verse 6 also.
ஆறாவது வசனத்தை வாசிப்போம்.
Yeah, chapter 5 verse 6.
5 6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம்.
Here we see a lamb that is slain.
இங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்க்கிறோம்.
And that is standing in the middle of the throne of God.
அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு நடுவிலே இருக்கிறது.
And the lamb has got seven horns.
அங்கே ஏழு கொம்புகளை உடையதாக
இருக்கிறது. And seven eyes.
ஏழு கண்கள்.
And seven spirits of God.
அங்கே தேவனுடைய ஏழு ஆவிகள்.
The peculiarity of the lamb is like this.
இங்கே குறிப்பாய் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால்,
a lamb that is slain.
இங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி.
The original language says like this.
இங்க மூல பாஷை இப்படி சொல்கிறது.
A lamb that is freshly slain.
புதிதாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி.
That means you look at every time you feel that it is just now slain, just now slain.
அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இப்பொழுதுதான் அடிக்கப்பட்டது, இப்பொழுதுதான் அடிக்கப்பட்டது என்று சொல்ல தோன்றும்.
So I told you everywhere you look in the heaven you can see Lord Jesus Christ.
நான் சொன்னேன் பரலோகத்திலே எங்கு பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்க முடியும்.
And everywhere you look there you can see the work of God.
எங்கே பார்த்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்புகளை பார்க்க முடியும்.
I always think about like this.
நான் இதை பற்றி அடிக்கடி
If you go to heaven,
பரலோகத்துக்கு போகும்போது
no human work will be there.
அங்கே மனிதனுடைய எந்த வேலையும் இருக்காது.
All the architectural work, everything is designed by God himself.
எல்லா கட்டிடக்கலை நிபுணர் காரியங்களும் ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும்.
Wonderful place, isn't it?
அருமையான இடம் இல்லையா?
But let me tell you,
ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்,
in heaven
பரலோகத்தில்
there is one work which is of man's work.
அங்கே ஒரே ஒரு வேலை மாத்திரம் மனிதனுடைய வேலை இருக்கும்.
Can you imagine what that work is?
அது என்னவென்று கற்பனை பண்ண முடியுமா?
The five marks on the body of Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே இருக்கிற ஐந்து அடையாளங்கள்.
The nail prints on the Lord Jesus Christ.
கர்த்தர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஊடுருவி சென்ற ஆணியின் அடையாளங்கள்.
The lamb that is freshly slain.
அப்பொழுதுதான் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி.
That will be the only work of man that you can see in heaven.
அங்கே அந்த ஒரு காரியம் தான் மனிதனுடைய வேலையாக இருக்கும்.
All the work in heaven is belongs to God.
எல்லா காரியங்களும் கர்த்தரை சார்ந்தது.
But look at the work of man.
மனிதனுடைய கையை வேலையை பாருங்க.
What it shows?
எதை காட்டுகிறது?
It shows the crookedness and the wicked nature of man.
மனிதனுடைய புத்தி சிதைந்து போன வித்தியாசமான ஒரு நிலைமையை
காட்டுகிறது. The mark on the body of Christ will reveal how sinful we were.
கர்த்தருடைய கரத்திலே கால்களிலே காணப்படுகிற அந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு பயங்கர பாவிகளாக இருந்தோம் என்று.
Not only that.
அது மாத்திரமல்ல.
He speaks about how great love the God has bestowed upon us.
கர்த்தர் நம் மீது எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருந்தார் என்பதையும்
பார்க்கிறோம். Oh, what a wonderful passage, chapter 5.
என்ன ஒரு அருமையான பகுதியாய் ஐந்தாம் அதிகாரம்.
Now, to our main portion of the passage.
நம்முடைய முக்கியமான பகுதிக்கு வருவோம்.
Now, there is one book is there.
அங்கே ஒரு புத்தகம் இருக்கிறது.
Now, that book is a scroll.
அது ஒரு சுருட்டி வைக்கப்பட்ட ஒரு புத்தகம்.
Now to understand the book of Revelation,
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள
we should understand what this book is.
இந்த புஸ்தகம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
If you cannot understand the book, you cannot understand the book of Revelation.
இந்த புஸ்தகம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாது.
Now we see that God is carrying, holding a book there.
அங்கே கர்த்தர் ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
Chapter 5 verse 1 we read like this.
5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
I saw in the right hand of him that sat on the throne a scroll written within and without.
அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன்.
Now many times every Sunday we read this passage.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நாம் வாசிக்கிறோம்.
But have you ever thought what this book is?
ஆனால் எப்பொழுதாவது இது என்ன புத்தகம் என்று நினைத்தோம்?
God is holding a book in his hand.
கர்த்தர் தன்னுடைய கரத்தில் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார்.
Now look at the peculiarities of the scroll.
இதனுடைய வினோதமான தன்மையை பாருங்கள்.
It is on the right hand of God.
அது தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிறது.
John is crying to see that it is unopened, it is sealed book.
அது முத்திரை போடப்பட்டதா இருந்ததுனாலே யோவான் அழுகிறதை பார்க்கிறோம்.
It is written within and without.
அது உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது.
And it is sealed with the seven seals.
ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது.
And the Christ is the only one who is worthy to open the seal.
கிறிஸ்து மாத்திரமே அதை திறக்க பாத்திரவனாய் இருக்கிறார்.
Now when he took the book,
அந்த புத்தகத்தை எடுத்த பொழுது
song is heard there.
அங்கே ஒரு பாடல் கேட்கப்படுகிறது.
A song of redemption.
அங்கே மீட்பின் பாடல்.
Then we see the worship is going on.
அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது.
See, chapter 4.
நான்காவது அதிகாரம்.
They are worshiping because he is the creator.
அவர் சிருஷ்டிகர் என்கிறதுனாலே அங்கே ஆராதனை.
In chapter 5.
ஐந்தாவது அதிகாரத்தில்.
They are worshiping
ஆராதிக்கிறார்கள்.
Because he is the redeemer.
காரணம் அவர் மீட்பர்.
So the entire song is the song of redemption we see there.
ஆகவே முழு பாடலும் மீட்பின் பாடலாக இருக்கிறது.
That means
அதனுடைய பொருள் என்ன?
This book has something to do with the redemption.
இந்த புத்தகத்திற்கும் மீட்பிற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது.
Now let us look into again some of the characters of this one.
மறுபடியும் இதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
As I told you, the song is indicating that the book is the book of redemption.
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த புத்தகம் மீட்பின் புத்தகம்.
Now I will explain little bit to you.
நான் இதை உங்களுக்கு விளக்குகிறேன்.
You know this, what is the meaning of this book?
இந்த புத்தகத்தினுடைய அர்த்தம் என்ன?
I think I will take little more time to explain because we started late.
இதை நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் இதை விளக்க விரும்புகிறேன்.
Because this is the most important passage or the most important thing of the book of the Revelation.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது.
Now in the olden days,
அந்த காலங்களிலே,
listen carefully.
கவனிங்கள்.
Olden days they used to purchase land as we do purchase land today.
பழைய காலங்களிலே இன்றைக்கு நாம் நிலத்தை வாங்குவது போல அந்த காலத்திலே நிலம் வாங்கினார்கள்.
So when you purchase a land,
ஒரு நிலத்தை நீங்கள் வாங்கும்போது,
you say okay, this land belongs to this much money or this amount is there.
இந்த பணத்திற்காக இந்த இடம் வாங்கப்பட்டது என்று சொல்வோம்.
And then you pay the money.
அந்த பணத்தை கொடுக்கிறீர்கள்.
And you go to the registrar office. The office is there, registration is there.
பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்று நாம் பதிவு செய்கிறோம்.
So you make an agreement.
அங்கே ஒரு உடன்பாடு செய்கிறோம்.
Nowadays we do the same thing.
இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறோம்.
You pay the money.
பணத்தை கொடுக்கிறீர்கள்.
And you make an agreement on the stamp paper.
அதுல ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு உடன்படிக்கை செய்து
கொள்கிறோம். Yes or no? That is what, yes or no? I hope you are awake.
முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
So you are writing a stamp paper.
ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி.
And you are making the agreement.
அங்கே ஒரு உடன்பாடு செய்கிறோம்.
You made the payment.
அதற்குரிய பணத்தை கொடுக்கிறீர்கள்.
Then you sign it.
அதிலே கையெழுத்து போடுகிறோம்.
And there are witnesses are there.
அங்கே சாட்சி கையெழுத்து.
And witnesses also sign it.
சாட்சிகளும் கையெழுத்திடுகிறார்.
Yes or no? That's what you purchase the thing, isn't it?
அப்படித்தானே நாம் செய்கிறோம்.
This is what the olden days also they used to do.
அந்த காலத்திலும் அப்படித்தான் செய்தார்கள்.
Now they used to write the document.
அங்கே இந்த பத்திரத்தை எழுதி.
And they sign it.
கையெழுத்திடுவார்கள்.
And then they seal that document.
அதிலே முத்திரையிடுவார்கள்.
They seal the document.
அந்த பத்திரத்துக்கு முத்திரையிடுவார்.
Normally the Roman people they seal with the seven seals.
பொதுவாக ரோமானியர்கள் ஏழு முத்திரைகளால் முத்திரையிடுவார்.
I hope you know the red seals are there, the we take a fire and burn it and wax
அரக்கு.
That seal they apply and seal they fix it.
அரக்கு என்கிறதை வைத்து நாம் அதை மெழுகுவர்த்தியில அதை சூடாக்கி அதை நாம் வைத்து சீல் பண்ணுகிறோம்.
So same way they seal it.
Yes.
Even now also we do that.
இன்றைக்கும் அதே காரியத்தை நாம் செய்கிறோம்.
See, I was a university professor.
நான் ஒரு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தேன்.
So sometimes we have to send the mark sheet to the university.
சில நேரங்களிலே அந்த மதிப்பெண் பட்டியலை பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும்.
So we take the mark sheet.
அந்த மார்க் ஷீட்டை எடுக்கிறோம்.
We put it in the envelope.
அதை அந்த கவரிலே போடுகிறோம்.
And we take a wax, a red wax, that same wax.
அந்த அரக்கை எடுக்கிறோம்.
And we put it on that cover.
அதை சொட்டு விழும்படி செய்கிறோம்.
And I have my seal is there with my name is there in that seal.
என்னுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு சீல் இருக்கிறது.
So I fix it on that particular wax.
அதை அந்த அரக்கு சீல் மேலே நான் முத்திரையிடுகிறேன்.
So that wax, my name is there in that.
அந்த அரக்கு முத்திரையில என்னுடைய பெயர்
பதிவாகிறது.
அதை நான் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறேன்.
That means no one can open the seal, that envelope.
ஆகவே அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த கவரை யாரும் திறக்க கூடாது.
Except the examination controller of the university.
அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு பதிவாளர் மாத்திரமே திறக்க வேண்டும் என்பது.
He can open the seal.
அவர் மாத்திரமே அந்த சீலை உடைக்க
முடியும். No human beings are authorized to open that envelope.
வேற எந்த அதிகாரிகளும் அதிலே கை வைக்க முடியாது.
Same way in the olden days.
அதே போலவே அந்த காலங்களிலே.
They used to have the seals.
இப்படிப்பட்ட முத்திரைகளை வைத்திருந்தார்கள்.
After the purchase.
விலைக்கு வாங்கின பிறகு
சீல் இட்
அதை பதிவு அதை முத்திரையிடுகிறார். அதை யார் உடைக்க முடியும்?
The real owner of the land can open.
அந்த இடத்தினுடைய உண்மையான உரிமையாளர் மட்டும் திறக்க முடியும்.
Suppose I purchase this entire Jacob's garden.
இந்த ஜேக்கப் கார்டனை நான் விலைக்கு வாங்குறேன்.
Imagine that I purchase this.
கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க.
I paid the money to Mr. Jacob.
ஜேக்கப் சாருக்கு நான் அதை பணம் தருகிறேன்.
So I made the agreement.
அதற்கு நாங்கள் உடன்பாடு செய்கிறோம்.
I made a seal.
அவர் சீல் தயார்
பண்ணுங்க.
அதுல சீல் பண்ணி
விடுகிறேன். And suppose I die after some time.
கொஞ்ச நாள் ஆன பிறகு நான் இறந்து விடுகிறேன்.
Now who can open this seal?
யார் அதை திறக்க முடியும்?
Who can open?
யார் அதை?
Only my children can open it.
என்னுடைய பிள்ளைகள் தான் அதை திறக்க முடியும்.
Because they can say it is my daddy has purchased and it is belong to us.
அது என்னுடைய தகப்பன் வாங்கினது, அது எங்களுக்கு சொந்தம்.
No one has any right to open that.
அதை திறக்கிறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை இல்லை.
The real owner only can open.
உண்மையான உரிமையாளர் மாத்திரம் திறக்க முடியும்.
Now I hope you understood something about the purchase practice.
இதை பற்றி புரிந்து கொண்டீர்களா?
This is the practice done in the olden days.
இதுதான் அந்த காலங்களிலே செய்யப்பட்ட காரியம்.
Now comes to the Bible.
வேதாகமத்துக்கு வருவோம்.
Now there are two documents prepared, not only one document, they prepare two documents.
அங்கே இரண்டு விதமான காரியங்கள் தயாராகிறது.
Nowadays also we say original document and duplicate document, isn't it?
ஒரிஜினல் என்றும் டூப்ளிகேட் என்றும் நாம் இப்பொழுது சொல்கிறது போல இரண்டு.
ஒரிஜினல் அண்ட் a photocopy.
ஒரிஜினல் இன்னொன்று ஜெராக்ஸ் காப்பி என்று சொல்றாங்க.
In the olden days also they have an original and a photocopy.
அந்த காலங்களிலும் ஒரு ஒரிஜினலான ஒன்றும் அது ஒன்று அதனுடைய நகலும் இருந்தது.
That is one is a sealed one, other one is an open one.
ஒன்று முத்திரையிடப்பட்டது, இன்னொன்று முத்திரையிடப்படாதது.
Now come to book of Jeremiah chapter 32.
எரேமியா 32 அதிகாரத்துக்கு வாருங்கள்.
See, please listen. This is a very, very important information that I am passing to you.
உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்கிறேன், இதை கவனியுங்கள்.
Because this is the main thing that you have to understand the book of Revelation.
இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
Now again listen to me.
என்னது கவனியுங்கள்.
The Jeremiah was in the prison.
எரேமியா அங்கே சிறைச்சாலையில் இருந்தார்.
And chapter 32 we read about that.
32 அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம்.
So the word of the Lord came to Jeremiah.
கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது.
And said that your uncle's son is going to come to you.
உன்னுடைய மாமனுடைய மகன் அங்கே வரப்போகிறான்.
His uncle's son's name is Hanamel.
அவனுடைய பெயர் அனாமேல்.
Anamel, your uncle's son is going to come.
அந்த அனாமேல் என்று சொல்லப்படுகிற அவன் உன்னிடத்தில் வரப்போகிறான்.
And he has a piece of land in Anathoth.
ஆனதோத்திலே அவனுக்கு ஒரு நிலம் உண்டு.
And you are supposed to buy that land.
அந்த நிலத்தை நீ வாங்க வேண்டும்.
So you buy that land.
நீ அந்த இடத்தை வாங்கிக்கொள்.
So as Jeremiah was sitting in the prison.
அங்கே எரேமியா அங்கே சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது.
Hanamel came.
அனாமேல் வந்தான்.
Hanamel came. Uncle, you buy my land.
என்னுடைய இடத்தை வாங்கி தாருங்கள் என்று சொன்னார்.
No, I don't have. You have to redeem because you are the redeemer. You are a kinsman redeemer. You have to purchase that land.
என்னுடைய நெருங்கிய உறவினாயிருக்கபடியினாலே நீங்கள் தான் அதை மீட்டு தர வேண்டும் என்று சொன்னார்.
Jeremiah is preaching. What he was preaching, you know?
எரேமியா என்ன சொல்கிறார் தெரியுமா?
This land is going to be taken by Babylonian king Nebuchadnezzar.
நேபுகாத்நேச்சாரால் இந்த இடம் எடுக்கப்பட போகிறது.
And he will come and take away the land.
அவன் இந்த இடத்தை எடுத்துக்கொள்வான்.
He is preaching.
அதை சொல்லுகிறார்.
Now he has to buy the land.
ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை இவர் வாங்க வேண்டும்.
Imagine you are going, the Pakistan is coming and take away India and you are going to buy a land here. How it will be?
பாகிஸ்தான் வந்து இந்தியாவே முழுவதும் கைப்பற்றி எடுத்துக்கொள்ள போகுதுன்னு சொன்னா இந்தியாவில நம்ம இடம் வாங்குவோமா?
Nobody will buy a land at that time.
அந்த நேரத்திலே யாரும் வாங்க மாட்டாங்க.
Jeremiah is taking that this land is going to be taken away.
எரேமியா இந்த இடத்தை அவன் எடுத்துக்கொள்ள போகிறான் என்று பிரசங்கிக்கிறான்.
And Anamel says you buy the land.
Anamel சொல்கிறார் எனக்கு இந்த இடத்தை வாங்கி.
Jeremiah said one more thing.
எரேமியா இன்னொரு காரியம் சொன்னார்.
After 70 years
70 வருஷங்களுக்கு பிறகு
and Babylonian captivity will over
அந்த பாபிலோன சிறையிருப்புக்கு பிறகு
and you will come back
நீ வருவாய்.
At least 70 years back they will come back
70 வருஷத்துக்கு அப்புறம் வருவீங்க.
So here we see about the another thing
இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
And so Jeremiah was supposed to buy the land.
இந்த இடத்தை எரேமியா வாங்க வேண்டும்.
Now Jeremiah was thinking
எரேமியா சிந்தித்து
பார்க்கிறார்.
அந்த இடத்தை வாங்கிரு.
So Jeremiah asked how much money you want?
எவ்வளவு பணம் வேணும்?
It's a 17 shekels.
17 shekels.
So Jeremiah purchased the land.
அந்த இடத்தை எரேமியா வாங்கி விட்டார்.
And he went to the office, register office.
அங்கே பதிவு அலுவலகத்துக்கு சென்றார்.
And he registered the entire document.
அந்த பத்திரம் முழுவதையும் அங்கே பதிவு செய்தார்.
So they wrote the document.
அந்த பத்திரம் எழுதினார்கள்.
2 copies.
2 பிரதிகள்.
1 is original.
1 original.
Other one is
இன்னொன்று நகல்.
Photocopy.
நகல்.
Okay. So they went there.
அங்கே போனார்கள்.
And now you read it. Keep this mind and read it.
இதை மனசுல வச்சு.
Jeremiah chapter 32.
இதை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த 32 அதிகாரம் எரேமியா.
Now verse 7 you read.
7 வசனம்.
Verse 7.
இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கி அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து பென்யமீன் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாக்கியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து
கொண்டேன்.
என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமியலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு
நான்
சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமியலினுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையில் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசையாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாருக்கினிடத்தில் கொடுத்து அவருடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை.
See, look at that, what is happened here.
என்ன நடக்கு என்று பாருங்கள்.
So Jeremiah purchased the land.
எரேமியா அந்த நிலத்தை வாங்கினார்.
2 documents were prepared.
2 பிரதிகள் தயார் பண்ணப்பட்டது.
Purchase document.
விலைக்கு வாங்கப்பட்ட அந்த பிரதிகள்.
So he made one and sealed it.
ஒன்றை முத்திரையிட்டான்.
And the other one is kept open.
இன்னொன்னு திறந்திருக்கிறது.
And he handed over to his secretary.
இதை தன்னுடைய உதவியாளர் கொடுக்கிறான்.
And told him you keep it in a earthen vessel.
இதை ஒரு மண் பாத்திரத்திலே வை.
And keep it for years.
பல வருஷங்களுக்கு அதிலே இருக்கட்டும்.
How many years? 70 years afterwards the people will come.
எத்தனை வருஷம்? 70 வருஷம் கழித்து வருவார்கள்.
So at that time
அந்த நேரத்திலே
my people, my honor, my children should see this one.
என்னுடைய பிள்ளைகள் இதை பார்க்க வேண்டும்.
They kept it in the earthen vessel.
அந்த மண்பாண்டத்திலே அதை வைத்தார்கள்.
Now, when after 70 years,
அங்க 70 வருஷத்துக்கு பிறகு,
the person who is the real owner of the land,
அந்த இடத்தினுடைய உண்மையான உரிமையாளர்,
he has the right to take the sealed book.
அந்த முத்திரை போடப்பட்ட புத்தகத்தை எடுக்க உரிமை இருக்கிறது.
Now, how you understand he has to write?
அது எப்படி, அதை எழுதுறதுக்கு அவனுக்கு எப்படி உரிமை வந்தது?
See, there is an open document.
அங்கே ஒன்று திறந்திருக்கிறது.
It's a duplicate.
அது அது ஒரிஜினல் அல்லாத ஒன்று.
Anybody can read it.
அதை யாரும் படிக்கலாம்.
So you read it.
நீ அதை படிக்கிட்டு
and then you say that okay, Jacob's garden belongs to Koshi Matthew, right?
அதை பார்க்கிறத வச்சு ஜேக்கப் கார்டன் கோசி மேத்யூக்கு என்று சொல்வார்கள்.
So like that everybody can read, all can read that.
அந்த பகுதி அந்த பிரதியை எல்லாரும் வாசிக்கலாம்.
So the real owner also can read that.
உண்மையான அந்த உரிமையாளரும் வாசிக்கலாம்.
So the Jeremiah's document will be read by the people.
ஆகவே அந்த எரேமியாளது அந்த பத்திரத்தை மக்கள் வாசிக்கலாம்.
But the real owner,
ஆனால் உண்மையான உரிமையாளர்,
he will take the sealed document.
அந்த முத்திரை போடப்பட்ட பிரதியை எடுப்பார்.
And he is the only one who has the right to take the sealed document.
அவர் மாத்திரம் தான் அதை எடுக்க உரிமை இருக்கிறார்.
And he has the right to break the seal.
அந்த சீலை உடைக்கிறதுக்கு அவருக்கு மாத்திரம் அதிகாரம்.
And he will say this belongs to me.
அவர் சொல்வார் இது எனக்கு சொந்தம்.
Why?
ஏன்?
Because my daddy has purchased it.
என்னுடைய தகப்பனார் அதை வாங்கினார்.
This belongs to my father.
இது என்னுடைய தகப்பனாருக்கு சொந்தம்.
Oh, this belongs to Jeremiah.
இது எரேமியாவுக்கு சொந்தம்.
So it belongs to me.
இது எனக்கு சொந்தம்.
So it is a claim upon the property.
அந்த சொத்திலே உள்ள உரிமை பாராட்டல்.
So in the book of Revelation,
ஆகவே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில்
chapter 5,
ஐந்தாவது அதிகாரம்,
speaks about the purchase deed of the whole earth.
விலைக்கு வாங்கப்பட்ட முழுவதையும் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு காரியத்தை தெளிவாய் வெளிப்படுத்துகிறது.
That shows that this earth belongs to Lord Jesus Christ.
இந்த பூமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று சொல்லுவோம்.
Who is the creator?
உண்டாக்கினவர் யார்?
The creator is God himself.
சிருஷ்டிகர் கர்த்தர் தாமே.
This earth is created by God.
இந்த பூமி முழுவதையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார்.
Who is the owner?
இதனுடைய சொந்தக்காரர் யார்?
Jesus Christ is the owner.
கர்த்தராக இயேசு கிறிஸ்து.
But today what happened?
இன்னைக்கு என்ன நடக்கிறது?
Today what happened?
இன்னைக்கு என்ன சம்பவித்திருக்கிறது?
Today one illegal occupant is here.
இங்கே சட்டத்திற்கு புறம்பாக ஒரு ஆள் குடி வந்திருக்கிறார்.
He is not the real owner.
அவன் உண்மையான உரிமையாளர் அல்ல.
He is illegally occupying the earth.
அவன் சட்ட விரோதமாக அவன் இங்கே இருந்து
கொண்டிருக்கிறான். His name is Satan.
அவன் பெயர் சாத்தான்.
Satan says that this earth is belong to me.
சாத்தான் சொல்கிறான் இந்த பூமி எனக்கு சொந்தம்.
You know when the Lord Jesus Christ was on the earth?
கர்த்தர் இந்த பூமியில் இருந்த பொழுது.
He came, Satan came to him.
சாத்தான் அவனிடத்தில் வந்தான்.
And said that he showed all the earth.
எல்லா பூமி முழுவதையும் காட்டினான்.
And said one thing.
ஒரு காரியம் சொன்னான்.
This is all belongs to me.
இதெல்லாம் எனக்கு சொந்தம்.
You want to you, I will give you.
நான் உங்களுக்கு தரேன்.
Just to worship me.
என்னை நீ பணிந்து கொண்ட நீங்கள் பணிந்து கொண்டால் நான் தரேன்.
To whom he is talking?
யார் இடத்துல பேசுகிறான்?
To a real owner.
உண்மையான சொந்தக்காரர் இடத்துல பேசுகிறான்.
Who is speaking?
யார் பேசுறது?
Illegal occupant.
அங்கே சட்ட விரோதமாக வந்தவன்.
An illegal occupant is telling to the real owner.
சட்டத்துக்கு புறம்பாக வந்தவன் உண்மையான உரிமையாளரை பார்த்து பேசுகிறான்.
What is telling?
என்ன சொல்கிறான்?
Telling that it is all belongs to me.
இது எனக்கு சொந்தம் என்று சொல்ற.
Lord Jesus Christ did not say anything.
கர்த்தர் ஒன்னு சொல்லவில்லை.
You know, whenever an illegal property to remove the person illegal occupant is very difficult.
சட்ட விரோதமாக வந்து அதை ஆக்கிரமிக்கிறவர்களை நீக்குவது கொஞ்சம் கடினமான காரியம்.
You have to bring the police.
போலீஸை கூட்டு வரணும்.
And sometimes the police commissioner also you have to call.
போலீஸ் கமிஷனர் வர வேண்டும்.
And you have to file a case in the court.
கோர்ட்டுக்கு போய் கேஸ் பண்ண வேண்டும்.
Then only you can remove an illegal occupant.
அப்பொழுதுதான் இப்படி சட்டவிரோதமாக இருக்கிறவர்களை வெளியேற்ற
முடியும். You have to apply force to remove him.
அவர்களை நீக்குவதற்கு அதிக வலிமையை பயன்படுத்த வேண்டும்.
That is very important.
அது ரொம்ப முக்கியம்.
See in the book of Revelation.
இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே.
This is what is going to happen.
இதுதான் நடக்க போகிறது.
This earth is belong to Lord Jesus Christ.
இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தம்.
And he is the one who is having the authority to take the scroll.
அவர்தான், அவர் ஒருவர் மாத்திரம் தான் இந்த புஸ்தகத்தை திறக்க முடியும்.
And he is the one who can open the seal.
அவர் ஒருவர் தான் இந்த முத்திரையை திறக்க முடியும்.
But today,
ஆனால் இன்றைக்கு
Satan is there.
சாத்தான் இருக்கிறான்.
Satan occupied the earth.
சாத்தான் பூமியை நிரப்பி இருக்கிறார்.
The Lord wants to remove him.
கர்த்தர் அவனை நீக்க விரும்புகிறார்.
How to remove him?
எப்படி அவனை நீக்கிறது?
And by force he has to remove.
வல்லமையினாலே நீக்குவார்.
The illegal occupant will not go easily.
அங்கே ஆக்கிரமிக்கிறவர்கள் எளிதாக வெளியே போக
மாட்டாங்க.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முழு காரியமும்,
even if you cannot understand anything else, this much you should know.
உங்களுக்கு இது முழுவதும் புரியாவிட்டாலும் ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள்.
The earth belongs to Lord Jesus Christ.
பூமி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது.
The scroll belongs to him.
இந்த சுருள் கர்த்தருக்கு சொந்தமானது.
He is the real owner.
அவர்தான் உண்மையான உரிமையாளர்.
He wants to remove the illegal occupant.
சட்ட விரோதமாக வந்தவனை நீக்கும்படி விரும்புகிறார்.
Who is the illegal occupant?
சட்ட விரோதமாக வந்தவன் யார்?
Satan is the illegal occupant.
சாத்தான் தான் சட்ட விரோதமாக.
When we remove illegal occupant, the arrest warrant comes, isn't it?
அவனை நீக்குவதற்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க
வேண்டும். And the arrest warrant comes, he will be arrested.
அந்த கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படும் பொழுது அவன் கைது பண்ணப்படும்.
He will be kept in the prison.
அவன் சிறைச்சாலையில்
வைக்கப்படுவான்.
அவன் வலிமை பயன்படுத்தி
நீக்கப்படுகிறான்.
ஆறாவது அதிகாரத்தில் இருந்து
up to chapter 16 or 17 of the chapter 16 of the book of revelation
16வது அதிகாரம் வரைக்கும்
we see the three judgments are mentioned
அங்கே மூன்று வகையான நியாய தீர்ப்புகளை பார்க்கிறோம்.
listen carefully
கவனியுங்கள்.
chapter 6 to 16
6 முதல் 16 வரை
three judgments are mentioned
மூன்று நியாய தீர்ப்புகள்.
one the seal judgment
முதலாவது முத்திரை குறித்த judgment.
second the trumpet judgment
இரண்டாவது எக்காலம் சம்பந்தமான நியாய தீர்ப்பு.
the third the bowl judgment
மூன்றாவது
கலசம். why this judgment
ஏன் இந்த நியாய தீர்ப்பு?
the judgment is to remove this illegal occupant
இந்த நியாய தீர்ப்பின் மூலம் சட்ட விரோதமாக வந்திருக்கிறவனை வெளியேற்ற வேண்டும்.
and to reoccupy the earth for lord jesus christ
மறுபடியும் கர்த்தருக்காக இதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.
he want to redeem the earth
அவர் இந்த பூமியை மீட்க
விரும்பினார்.
சாத்தானை வெளியே அனுப்ப
விரும்பினார்.
ஆகவே இந்த மூன்று தொடர்ந்த நியாய தீர்ப்புகளை நாம்
பார்த்தோம்.
அதன் முடிவில்
an arrest warrant comes from heaven
அங்கே மேலே இருந்து இவனுக்கு எதிராக ஒரு கைது வாரண்ட் வரும்.
an angel will come with a chain
அங்கே ஒரு தேவதூதன் சங்கிலியோடு வருவான்.
and he will bind satan
சாத்தானை கட்டுவான்.
an illegal occupant
சட்டவிரோதமாக வந்தவன்.
and he will be thrown into the prison
அங்கே சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவான்.
isn't it simple
இது எளிதாக இல்லையா?
this is book of revelation
இதுதான் வெளிப்படுத்தினது.
nothing else is there
வேற ஒண்ணு இல்ல.
the so simple it is
மிக எளிதானது.
this is jesus christ the owner of the earth
பூமியில இந்த பூமியின் உரிமையாளர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
the book speaks that he belongs the book speaks that the earth belongs to him
பூமி அவருக்கு சொந்தம்.
so he wants to remove the illegal occupant
சட்டவிரோதமானவரை வெளியே தள்ள வேண்டும்.
and along with him all the wicked ones
அவனோடு மற்ற கொடியவர்களையும் தள்ள வேண்டும்.
so three judgments
மூன்று நியாய தீர்ப்புகள்.
seal judgment
அங்கே முத்திரை நியாய தீர்ப்பு.
trumpet judgment
அங்கே எக்கால நியாய தீர்ப்பு.
bowl judgment
கலசத்தை குறித்த.
after the judgment
அதன் பிறகு
the satan will be bound
சாத்தான் கட்டப்படுவான்.
he will be thrown into the hell fire bottomless pit
அங்கே அடியில்லா குழியிலே அவன் அடைக்கப்படுவான்.
and the lord jesus christ
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
will occupy the earth
இந்த பூமியை நிரப்புவார்.
and he will go into rule the earth
அவர் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார்.
4000 years
1000 வருஷம்.
this is the summary of the book of revelation
இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் முக்கிய கருத்தாகும்.
if you can understand this much it is easy to understand
இதை புரிந்துகொண்டால் உங்களுக்கு புரியிறதுக்கு எளிதாக இருக்கும்.
if god willing we will continue about how god is removing the illegal occupant
கர்த்தருக்கு சித்தமானால் அந்த சட்டவிரோதமானவனை கர்த்தர் எப்படி வெளியே தள்ளுகிறார் என்பதை
பார்ப்போம். he is coming he is the redeemer of the earth
கர்த்தர் பூமியை மீட்கிறவராய் இருக்கிறார்.
so whoever destroys the earth he will destroy them
அவே இந்த பூமியை யார் யார் சேதப்படுத்துகிறார்களோ அவர்களை அவர் சேதப்படுத்துவார்.
the we were actually given the right to rule upon the earth
நமக்கு உண்மையாகவே இதை ஆட்சி செய்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது.
but man has forfeited his right
ஆனால் தன்னுடைய உரிமையை இழந்து போனான்.
and the satan has taken up illegally
சாத்தான் இதை சட்டவிரோதமாக எடுத்துக்கொண்டான்.
but the lord is going to come
கர்த்தர் சீக்கிரம் வருகிறார்.
he is the owner he is the creator
அவர்தான் சிருஷ்டிகர் அவர்தான் இதனுடைய சொந்தக்காரர்.
i hope you understood the importance of revelation chapter 4 and 5
நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன்.
4 says the god is the creator of the universe
அங்கே நான்காம் அதிகாரம் சொல்லுகிறது கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்தவர்.
he is the owner of the earth
இதனுடைய சொந்தக்காரராய்.
but now it is under satan
ஆனால் இப்பொழுது அது சாத்தானிடத்திலே இருக்கிறது.
jesus christ the real owner will come
உண்மையான உரிமையாளர் கர்த்தர் வருவார்.
and he will remove all unwanted people
அங்கே தேவையற்றவர்களை எல்லாம் நீக்கிவிடுவார்.
and he will establish his kingdom
அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்.
we are waiting for his coming
அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம்.
yes he is going to come definitely
நிச்சயமாக வரப்போகிறார்.
and he will rule the earth for 1000 years
இந்த பூமியை 1000 வருஷம் ஆட
சார். may god bless these thoughts in our heart
கர்த்தர் தாமே இந்த